ஹரே கிருஷ்ணா. பகவத் கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 13. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம், ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யஜ்யாசிஷ்டாசின சந்தோ முக்கியந்தே சர்வ கில்விஷயம், உஞ்சந்தே தே து அகம் பாபம் ஏ பச்சந்தி ஆத்ம காரணம். யஜ்யாசிஷ்டாசின சந்தோ முக்கியந்தே சர்வ கில்விஷயம், உஞ்சந்தே தே து அகம் பாபம் ஏ பச்சந்தி ஆத்ம காரணம். மொழிபெயர்ப்பு வழங்கியவ தேவதிராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெயஸ்ரீல பிரபுபாத். யாகத்தின் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்ணுகின்றனர். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் வேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலிம் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின்யிதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை சுன்வந்தி திவ்யஸ்தவைம் வேதை சாங்க பதக்ரம உபனிஷத் காயந்தியம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினம். யஷந்தம் நாவிது சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. இப்போ பதம் 13, அத்தியாயம் 3, கர்ம யோகத்தில் இருக்கும் இந்த பதத்தில் பகவான் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பகவானுக்கு யாகமாக அர்ப்பணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இல்லை அப்படின்னா பாவங்களையே உண்ணுகின்றோம் அப்படின்னு அந்த பதத்தில் வந்து சொல்கிறார். பகவான் 9வது அத்தியாயத்தில் இருக்கிற அர்ஜுனனுக்கு சொல்கிறார், யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வா மதர்ப்பணம். எல்லாத்தையுமே பகவானுடைய திருப்திக்காண்டி அர்ப்பணம் செய்து அதுக்கப்புறம் வந்து எதை வந்து உண்டாலும் சரி, எதை யாருக்கு கொடுத்தாலும் தானமாக கொடுத்தாலும் எதை செய்தாலும் பகவானுக்கு அர்ப்பணமாக பகவானுடைய திருப்திக்காண்டி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். எப்படி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு சக்கரத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னா, அந்த ஓட்டை இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் வந்து அந்த சக்கரத்தில் காற்று அடித்தாலும் சரி, அது ஓட்டை இருக்கிறதுனால என்ன பண்ணோம், அது காற்று எல்லாமே வந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம எப்போ வந்து அதுக்கு ஒரு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் காற்று அடித்தோம் அப்படின்னா காற்று வந்து நிற்கும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், அடிக்க 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 அது மட்டும் வெளியிலே போயிட்டுருக்கோம். இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு வாளி இருக்குது அப்படின்னா, அந்த வாளியில் நிறையா ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், தண்ணி நம்ம எவ்வளோதான் வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் அது ஓட்டைகள் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், அந்த வாளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அதுபோல் நம்மளும் வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்தோம் அப்படின்னா இந்த பாவங்கள் எல்லாமே வந்து இந்த வாளியிலை வாளி இந்த சக்கரத்தில் இருக்கிற ஓட்டைகள் துவாரம் போல் வந்து ஒப்பிடப்படுது. நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றுறோம், இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்கிறதுனால அது ஓட்டைக்குள்ளே வந்து போயிட்டே இருக்குது. அதுபோல் நம்மளுடைய மனுஷ ஜீவனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் பாவங்கள் செய்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து முயற்சி செய்கிறோம். அதனால் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் இந்த பாவம் அப்படிங்கிற ஓட்டைகள் இருக்கிறதுனால நம்ம தண்ணி எவ்வளோதான் ஊற்றினாலும் அது போக வெளியில் போயிட்டே இருக்கோ, அதுபோல் இந்த பாவங்கள் நம்ம செய்கிறதுனால ஒரு பக்கம் வந்து மகிழ்ச்சிக்காண்டி பிரயத்தனம் படுறோம், இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஓட்டைகள் இருக்கிறதுனால வெளியிலே வந்து போயிட்டு இருக்க மாட்டேது. அதனால தான் அந்த பதத்தில் பகவான் சொல்கிறார், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவானுக்கு அர்ப்பணம் செய்துட்டு வந்து உணவு அருந்த வேண்டும், பிரசாதமாக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஒரு நாள் மகாராஜ பரீட்சத்தினுடைய அரசாங்கத்தில் இப்போ தான் வந்து இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, ஜப்பான் அந்த மாதிரி ஒவ்வொரு நகரமாக ஒவ்வொரு நாடாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே ஒரு நாடாக பாரத வருஷமாக தான் வந்து இருந்துச்சு. அந்த பாரத வருஷத்துக்கு மகாராஜ பரீட்சத் அப்படிங்கிறவர் தான் வந்து அரசனாக இருந்தார். அவர் கிருஷ்ண பக்தர், தூய்மையான வந்து ஒரு பக்தர். அவர் இருக்க ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது கலிபுருஷன் என்ன பண்ணால், ஒரு நாள் ஒரு அரசன் மாதிரி உடை அணிந்து அவனுடைய மகாராஜ பரீட்சத்தினுடைய நாட்டில் வந்து வளம் வந்துட்டு இருந்தார். அங்கே வளம் வந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய காளை மாடுங்கிறது தர்மத்துக்கு ஒப்பிடப்படுது. அவன் என்ன பண்ண, அந்த காளை மாட்டை மூணு கால்களை உடைத்து விட்டு ஒரே ஒரு காலில் மட்டும் அந்த மாடு இருக்கிறத வந்து இந்த மகாராஜ பரீட்சத் பார்க்குறாரு. என்னடா, நம்மளோட ராஜ்யத்திலேயே வந்து எவன்டாது மூணு கால்களை உடைத்து விட்டு ஒரே ஒரு காலில் இந்த ஒரு பசுமை ஒரு காளை மாடு நின்று கொண்டிருக்கிறத பார்த்துட்டு அங்கே பார்க்குறாரு கலிபுருஷன் நின்றுட்டுருக்கான். இப்போ உடனே அவரோட வாள் எடுத்து அந்த கலிபுருஷனை வந்து கொல்றதுக்கு போகிறாரு. அப்படி கொல்றதுக்கு போகும் பொழுது உடனே கலிபுருஷன் என்ன பண்ணுறான், உடனே அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குறான். சத்திரியர்களுடைய மரபுப்படி யாருனா ஒருத்தர் சத்திரியர்களுடைய காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து தாசன் ஆகிடுறான். அந்த யார் காலில் விழுறாங்களோ அவங்க வந்து தாசன் ஆகிடுறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க. அப்போம்போது மகாராஜ பரீட்சத் என்ன பண்ணுறார், அவரை வந்து கொல்லாமல் விட்டுறாரு. அப்போ கொல்லாமல் விட்ட உடனே அந்த கலிபுருஷன் சொல்கிறார், உங்களுடைய ராஜ்யத்தில் எனக்கு இருக்கிறதுக்கு எதுனா இடம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மகாராஜ பரீட்சத் இந்த நாலு இடத்த வந்து கொடுக்குறார். எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த இடம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து தகாத பால் உறவுகள் நடக்கிறதோ அங்கே போய் நீ இருந்துக்கோப்பா அப்படின்னு வந்து கலிபுருஷன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து என்னுடைய நாட்டில் வந்து மாமிசங்கள் சாப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து சூதாடுறாங்களோ சூதாடுற இடத்துல போய் கலிபுருஷனை வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து மது அருந்துறாங்களோ அந்த இடத்துல வந்து கலிபுருஷனை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு இடத்தையும் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இந்த நாலு இடங்களில் வந்து அதிகமாக பாவங்கள் செய்யப்பட்டது. அதனால் இந்த நாலு இடத்துக்கு வந்து கலிபுருஷனை வந்து என்னோடய ராஜ்யத்தில் எங்கெங்கெல்லாம் இங்கே நடக்குதோ அங்கெங்கெல்லாம் நீ போய் இருந்துக்கோ அப்படின்னு இடத்த கொடுக்குறாரு. அப்போ கலிபுருஷன் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. உலகம் ஃபுல்லாக போய் பார்க்குறாரு. மகாராஜ பரீட்சத்தினுடைய ராஜ்யத்தில் இந்த நான்குமே வந்து நடக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த நாளும் நடக்குது. தகாத பாலுறவு அது எல்லா இடத்துலையும் நடக்குது. மாமிசங்கள் எல்லா இடத்துலையும் எல்லோரும் வீட்டுக்கு வீடு சாப்பிட்றாங்க இப்போல்லாம் மாமிசம். அதுக்கப்புறம் வந்து சூதாடுறதும் என் சகஜமாகவே வந்து அரசாங்கத்திலே வந்து அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமிசம் சாப்பிட்றது, இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து மது அருந்துறது, இதெல்லாமே வந்து ஒரு எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். ஆனால் அப்பா வந்து எந்த இடத்துலையுமே வந்து இருக்கல. அப்போ கலிபுருஷர் கேட்குறாரு, இந்த நாளுமே வந்து எங்கேயுமே உங்கள் ராஜ்யத்தில் நடக்கலையே, நான் என்ன பண்ணுறது, எதனா வேற ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ தான் சொல்கிறார், தங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீ போய் இருந்துக்கோ அப்படின்றார். சாணக்கிய பண்டிட்டு சொல்கிறார், நிதி சாஸ்திரத்தில் தங்கம் அப்படிங்கிறது மங்களத்தை கொடுக்கக்கூடியது. எங்கெங்கெல்லாம் தங்கம் இருந்தோ அங்கெல்லாம் வந்து நல்லது. இப்போ தங்கம் வந்து ஒரு குப்பையில் கிடந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை கழுவி வந்து வச்சுக்கிட்டாலும் தங்கம் தங்கம்தான். ஆனால் தேவைக்கு அதிகமாக எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அங்கே கலிபுருஷன் இருப்பதாக கலிபுருஷனை வந்து இருக்க சொல்கிறார் மகாராஜ் பரீட்சத். அதனால தான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பக்தர்கள் இந்த நான்கு விதமான கோட்பாடுகளை முக்கியமாக வந்து கடைபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட டயரில் வந்து நம்மளுடைய சக்கரத்தில் வந்து ஓட்டைகள் இருந்துச்சுன்னா அது வந்து காற்று அடிக்க அடிக்க அதெல்லாம் வெளியில் போயிடும், அதுபோல் வந்து மனுஷன் நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஓட்டைகளை முதல்ல நம்ம வந்து அடைக்கணும். வாழ்க்கையில் நம்ம இந்த ஓட்டைகளை அடைக்கும் பொழுது தான், நம்ம வந்து பாவங்களை தடுக்கும் பொழுது தான் மனிதன் வந்து நிம்மதியாக இருப்பதற்கான வழியே வந்து பிறக்கும். இதெல்லாம் வந்து இதை வந்து நம்ம கடைபிடிக்கிறது, நான்கு விதமான கோட்பாடுகளை கடைபிடிக்கிறது ரொம்பவும் சுலபம், ஆனாலும் ரொம்பவும் கடினம். எப்போ சுலபம் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை எப்போ சொல்கிறோமோ அப்போ வந்து மிகவும் சுலபம் இந்த நான்கு விதமான கோட்பாடுகளை கடைபிடிக்கிறது. ஆனால் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லலை அப்படின்னம்னா ரொம்பவும் கடினம். ஏன் அப்படின்னம்னா, ஒரு குகை இருக்குது அப்படின்னா அந்த குகையில 1000 வருஷம் கூட இருட்டு வந்து இருக்கலாம். ஆனால் ஒரு சின்னவுண்டு ஒரு விளக்கை நம்ம போய் அங்கே பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த இருட்டு வந்து சொல்லாது, நான் 1000 வருஷம் இந்த குகைக்குள்ளே இருந்தேன், நீ ஒரு 1000 வருஷம் வெளிச்சமாக இருந்தினாதான் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இருட்டு போவேன் அந்த குகைக்குள்ளே இருந்து அப்படின்னு வந்து அந்த குகை வந்து சொல்லாது, அந்த இருட்டு வந்து சொல்லாது. உடனே நம்ம வந்து ஒரு விளக்கை பற்ற வச்ச உடனே இருட்டு காணாமல் ஓடி போயிடுது. அதுபோல பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமம் வந்து சூரிய ஒளி போல பிரகாசமாக வந்து ரொம்பவும் இருக்கும். அந்த பகவானுடைய நாமம் வந்து நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள போகும் பொழுது, நம்ம உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, அது எப்படி ஒரு குகைக்குள்ளே வந்து வெளிச்சம் போகும்பொழுது அந்த ஒரு இருட்டெல்லாம் ஓடி போயிடுதோ, அதுபோல் நம்மளோட ஹிருதயத்திலும் அறியாமங்கிற இருட்டெல்லாமே ஓடி போய் நம்மளே வந்து பகவானோட நாமம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த நான்கு விதமான கோட்பாடுகளை நம்ம ஈஸியாக நம்மளால் வந்து கடைபிடிக்க முடியும். சில பிரபுபாதர் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போனார். அங்கே போகும்பொழுது நம்மலாம் எப்படி வந்து நம்ம ஊரில் உணவகங்கள் இருக்கோ, அங்கே மண்ணியை வந்து இந்த ஆடுகளை கோழிகளை உயிரோடு இருக்கும் பொழுதே அதை வந்து கொன்னுட்டு அதிலிருந்து அப்படியே நேராக நம்ம எப்படி ஜூஸு ஒரு ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிறோமோ அதுபோல் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடுகளுடைய ரத்தத்தை அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் காட்டுத்தனமான காட்டு மிராண்டிகள் போல இருந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த மக்களை என்ன பண்ணார் ஸ்ரீல பிரபுபாதர், இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தின் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களையும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தையும் உச்சாரணம் பண்ண சொல்லும் பொழுது அவங்களும் அருமையான ஒரு வைஷ்ணவர்களை, நீங்கள் இன்றைக்கி அமெரிக்கா இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்காவை போனீங்கன்னா கூட பார்க்கலாம், ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஹரே கிருஷ்ண பக்தர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலையும் திலக்கம் ராமம்லாம் போட்டுக்கிட்டு கண்டிமலை துளசி மாலையை போட்டுக்கிட்டு இந்த நான்கு விதமான கோட்பாடுகளை கடைபிடிச்சிட்டு பகவானோட நாமத்தை சொல்லிட்டு, எப்படி நம்ம ஊரில் ஒரு பிராமணர் இருப்பாரோ, சுத்தமான ஒரு பிராமணர் கடைபிடிப்பாரோ, அதுபோல் வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலையும் வந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பகவானோட நாமத்தோட மகிமை சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். இந்த பகவானோட நாமத்தை சொல்ல சொல்ல அதான் அந்த கலியுகத்தில் சொன்னோம் அப்படின்னா, நான்கு விதமான கோட்பாடுகள் அதிக விட நம்ம ஏகப்பட்ட ஈஸியாக வந்து இந்த சுலபமாக வந்து நம்மளால் வந்து கடைபிடிக்கலாம். அதனால தான் பகவான் என்ன பண்ணுறாரு இந்த ஸ்லோகத்தில் வந்து, முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து உணவை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டு தான் வந்து நம்ம சாப்பிட வேண்டும். அப்படி அர்ப்பணம் பண்ணும் பொழுது அசைவ உணவுகளை பகவானுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடாது. துர்காவுக்கு தான் வந்து நம்ம அசைவ உணவுகளை படைக்கலாம், ஆனால் பகவானுக்கு விஷ்ணுக்கோ கிருஷ்ணருக்கோ அசைவ உணவுகள் படைக்கப்படக்கூடாது. அதனால் வந்து சைவ உணவுகள் மட்டுமே படைக்கப்பட வேண்டும். சில பேர் கேட்பாங்க, சரி நீங்கள் வந்து அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, பாவம்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் சைவ உணவை சாப்பிடும் பொழுது அதுலேயும் தானே பாவம் இருக்குது. ஏன்னா ஒரு கேரட்டை இப்போ எடுக்கிறோம், அது பூமியிலேருந்து எடுக்குது, அதோட உயிர் போயிடுது. அப்போ நீங்கள் வெஜிடேரியன், நீங்கள் வந்து சைவ உணவை சாப்பிடும் பொழுது அதுலேயும் பாவங்கள் உயிரினங்கள் இருக்கே, நீங்கள் அதை எப்படி பாவம் இல்லை அப்படின்னு வந்து சில பேர் இப்போ கேட்பாங்க. ஆனால் அது உண்மைதான். நம்ம வந்துட்டு அசைவ உணவுகள் சாப்பிட்டாலும் சரி சைவ உணவுகள் சாப்பிட்டாலும் சரி இரண்டிலுமே வந்து பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது போல் பாவங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அசைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒரு 100 பாவம் வருது அப்படின்னு, ஆனால் ஒரு சைவ உணவை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 2 பாவம் 3 பாவம், ரொம்பவும் கடுமையான குறைவான பாவங்கள் வந்து சேரும். ஆனால் அசைவம் சாப்பிட்டாலும் சரி சைவம் சாப்பிட்டாலும் சரி இரண்டுமே பாவம் பாவம் தான். ஆனால் அசைவம் சாப்பிடும் பொழுது ஏகப்பட்ட பாவம், சைவம் சாப்பிடும் பொழுது மிகவும் குறைவான பாவம். ஏன் அப்படின்னா வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனானாம், ஒரு உயிரினம் மற்றவருக்கு உணவாக இருக்கிறது. எப்படி பார்த்தோம் அப்படின்னா வேத சாஸ்திரங்களில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் எது எது உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சிங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கம் புலி அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அசைவ உணவுகள் தான் அதோடைய கோட்டா. அந்த கோட்டா வந்து அதை வந்து இந்த சிங்கமோ புலியோ அசைவ உணவுகளை அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பாவங்கள் கிடையாது. அது போய் சைவ உணவுகளை சாப்பிட்டாதான் வந்து சிங்கம் புலிக்கு வந்து பாவம். ஆனால் அசைவ உணவுகளை சாப்பிடும் பொழுது அதுக்கு எந்த விதமான பாவங்களும் வர்றதில்லை. அதே ஒரு யானை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா யானை வந்து அசைவ உணவுகளை வந்து முற்றிலுமாக வந்து சாப்பிடாது. அது வந்து சைவ உணவுகளை மட்டும்தான் வந்து யானை எடுத்துக்கும். ஆனால் ஒரு பசுமாடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது அசைவ உணவுகள்லாம் சாப்பிடாது, சைவ உணவுகளை மட்டும்தான் வந்து சாப்பிடும். அதே ஒரு ஆடு எடுத்துக்கிட்டோம், அதுவும் என்ன பண்ணோம் அசைவ உணவுகளை வந்து சாப்பிடாது, அது வெறும் சைவ உணவுகளை தான் சாப்பிடும். ஒரு கோழி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி பகவான் படைப்பின் மூலமாக எதெல்லாம் அசைவ உணவை சாப்பிட வேண்டும் எதெல்லாம் சைவ உணவு அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம வந்து மனிதர்கள் மட்டும்தான் அசைவத்தையும் சாப்பிட்றாங்க சைவத்தையும் வந்து சாப்பிட்றாங்க. சில பேர் இப்போல்லாம் வந்து டாக்டர்களே ரொம்பவும் சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த கலியுகத்தில் டாக்டர்களும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு தப்பான ஒரு உபதேசத்தை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அசைவ உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட தேகம் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களோட வந்து சக்திகள் நிறைய கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அவர்கள்லாம் படித்த முட்டாள்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு ஆட்டை நம்ம வந்து சாப்பிட்றோம், அது ஆடு என்னத்தை சாப்பிடுது, அது வந்து அரிசியோ பருப்பையோ சரி, கோழி வந்து என்னத்தை சாப்பிடுது அப்படின்னா ஒரு அரிசியோ பருப்போ அதை தான் சாப்பிடுது. இது அரிசி வந்து இது வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து அசைவமா சைவமா, அதெல்லாம் கண்டிப்பாக சைவம். ஆனால் ஒரு ஆடு என்ன பண்ணுது, அது வந்து புல்லை சாப்பிடுது, புல்லை சாப்பிட்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை அதை வந்து மனுஷனை சாப்பிட சொல்லி அது உங்களுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு. ஆனால் ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசைவ உணவுகளில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கோ அதுவும் சைவ உணவுத்தில் இருக்குது. அந்த சைவ உணவுகளை சாப்பிடும் பொழுது நமக்கே வந்து ஏகப்பட்ட சக்திகள் வந்து கிடைக்கும். அதனால் பகவான் வந்து படைத்திருக்கிறார் எந்தெந்த உயிர்வாளிகளுக்கு எதது உணவு அப்படின்ட்டு. அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த விதமான பாவங்களும் வந்து வர்றதில்லை. ஸோ அப்படி நம்ம சைவ உணவுகளை சாப்பிடும் பொழுது கொஞ்ச நெஞ்ச பாவங்கள் இருக்கிறதையும் பகவானுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம சமைத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது உப்பு இருக்கா சக்கரை இருக்கா மது இருக்கா அப்படின்னு வந்து எதையுமே வந்து டேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து என்றைக்கு வந்து எதையோ ஒரு நாள் நம்ம எல்லாம் பகவானுக்கு சில நேரங்களில் பொங்கல் பண்டிகையும் பொழுது பகவானுக்கு படைத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, அம்மாவாசை அன்னைக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும் பகவானுக்கு படைக்கும் பொழுது நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கக்கூடாது, அது நல்லா இருக்கா உப்பு இருக்கா என்ன பருப்பு இருக்குன்னு வந்து அந்த டேஸ்ட் பார்க்காம வந்து என்ன பண்ணுவாங்க பகவானுக்கு படைப்பாங்க. அதுபோல் நம்ம தினந்தோறும் நம்ம சமைத்து முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ரொம்பவும் பெரிய கடினமான வந்து காரியம் கிடையாது. நம்ம என்னத்தை சாப்பிட்றோமோ வெங்காயம் பூண்டு போடாமல், வெங்காயம் பூண்டு இன்னொரு வேறு கிளாஸில் வந்து நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ஏன் வெங்காயம் பூண்டு போடக்கூடாதுன்ட்டு. இப்போ சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு அப்படிங்கிறது வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய உணவு. இந்த ரெண்டும் ஒவ்வொரு உணவும் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மனதை பறக்க, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவும் குதூகலமாக இருக்கும். அதே ஒரு காரத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கண்ணெல்லாம் வந்து சிவப்பாகும், கண் தண்ணி கொட்டும், ரொம்பவும் காரமான சாப்பிடும் பொழுது. ஸோ இது போல் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு ஒரு விதமான உந்துதல்களை ஏற்படுத்தும் நம்மளுடைய உடம்பில். அதுபோல் நம்ம வெங்காயம் பூண்டை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற இந்த தமோ குணத்தை உண்டாக்கும் அதிகமாக. அதனால தான் என்ன பண்ணுவாங்க விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் இந்த தானிய வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து படைக்கிறது இல்லை. இதை ரெண்டையும் விட்டுட்டு நம்ம சைவ உணவுகளை நீங்கள் செய்கிறத வீட்டில் செய்கிறத எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணருக்கு ஒரு துளசியை வச்சு நமக்கு வந்து பகவானுடைய படைக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து ஹரே கிருஷ்ண பக்தர்களுக்கு நிறைய பேர் தெரியும். தெரியாதவங்க என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவானுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிடக்கூடிய சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், பகவானுடைய பிரசாதமாக வந்து நம்ம டெய்லி தினந்தோறும் சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்போ அப்படி பகவானுக்கு படைத்துட்டு சாப்பிடும் பொழுது நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் வந்து பகவானுக்கு படைக்கிறோமோ அந்த காய்கறிகளுக்கு பகவான் என்ன பண்ணுறார், ஆசீர்வாதம் வந்து கொடுக்குறார். ஏன் பகவான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அப்படின்னா, நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம். பகவான் எப்படி ஒரு குழந்தைக்கு ஊட்டும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், சில புத்திசாலி குழந்தைகள் என்ன பண்ணும், அதில் அம்மா ஊட்டிகிட்டு இருக்கும் பொழுது இல்லை அப்பா ஊட்டிகிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பருக்கை எடுத்து அப்பாவோட வாயிலையோ அம்மாவோட வாயிலையோ வந்து வைக்கும். அப்படி வைக்கும் பொழுது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், என் பையன் பாரு இந்த பிஞ்சு குழந்தை பாரு எனக்கு ஊட்டு விடுதுப்பா அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷம். இருந்தாலும் அந்த உணவு யாரோடது அப்படின்னா, அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அது அவங்களுடைய சாப்பாடே எடுத்து அவங்களுக்கு வந்து ஊட்டுது. அதுபோல் நம்மளும் எல்லாமே இந்த படைப்பில் எல்லாமே வந்து பகவான்கிட்ட இருந்து வந்தது. அதை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ, வெஜிடபிள் அரிசி பருப்பு தானியங்கள், அந்த தானியங்களுக்கு எல்லாமே பகவானுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்குது. நம்ம வந்து இந்த பாவ செயல்களிலிருந்து விடுபட்டு பாவ செயல்களிலிருந்து விடுபடும் பொழுது சில பிரபுபாத இந்த பொருளூரில் விளக்கமாக வந்து சொல்கிறார், பாவ செயல்களை இந்த ஓட்டைகளை அடைக்கும் பொழுது எப்படி வந்து நம்மளுடைய வாளிகளில் வந்து தண்ணி நிற்குமோ, ஓட்டைகளை அடைக்கும் பொழுது சக்கரத்தில் இருக்கிற காற்று நிற்குமோ, அதுபோல் நம்மளுடைய பாவம் அப்படிங்கிற ஓட்டைகளை அடைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வந்து இருக்கலாம் அப்படின்னு இந்த பதத்தில் பிரபுபாதரன் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திலேருந்து முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது மிகவும் சிறந்தது அப்படின்னு வந்து நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். ஹரி ஓம் தத்சத்.